சமூக நீதிக்கான பிரமாணங்கள், இதை பற்றி நாம் பார்க்கலாம். யாத்திராகமம் 22:26-27 வசனம். பிறனுடைய வஸ்திரத்தை ஈடாக வாங்கினால் பொழுது போகும் முன்பே அவை அவனுக்கு திரும்ப கொடுத்து விடுவாயாக. அவன் போர்வை அதுதானே, அதுவே அவன் தன் உடம்பை மூடிக்கொள்ளுகிற வஸ்திரம். வேறு எதனாலே போர்த்து படுத்துக் கொள்ளுவான்? அவன் என்னை நோக்கி முறையிடும் போது நான் அவனுக்கு செவி கொடுப்பேன், நான் இரக்கமுள்ளவராய் இருக்கிறேன். அடுத்ததாக லேவியராகவும் 19:15 வசனத்தில், நியாய விசாரணையில் அந்நியாயம் செய்யாதிருங்கள், சிறியவனுக்கு முகதாட்சிணியம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாக பிறனுக்கு நியாயம் தீர்ப்பாயாக. உபாகமம் 20:19 வசனத்தில், நீ ஒரு பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடிக்க அநேக நாள் முற்றுகை போட்டிருக்கும் போது நீ கோடரியை ஓங்கி அவன் மரங்களை வெட்டி சேதம் பண்ணாயாக, அவைகளின் கனியை நீ புசிக்கலாமே, ஆகையால் அவைகளை வெட்டாயாக. வெளியின் விருட்சங்கள் மனுஷனுடைய ஜீவனத்துக்கு தானே. அடுத்ததாக உபாகமம் 25:4 வசனத்தில், போரடிகிற மாட்டை வாய்க்கட்டாயாக. நியாயப்பிரமாணத்தின் நோக்கம், தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்ததற்கான ஒரு காரணம் யாதெனில், இஸ்ரவேலை தனித்தன்மை வாய்ந்த மக்களாக நிலைநாட்ட வேண்டும் என்பதே. பிற தேசத்து மக்கள் அவர்களை மெச்சி பாராட்டவும், அவர்களுக்கு பயப்படவும், அவர்களை பின்பற்றவும் தக்கதாக அவர்கள் மனதை தம்முடைய நினைவுகளுக்கு வழிகளுக்கும் நேராக திரும்பும்படி பிரமாணங்களை அளித்தார். தெய்வீக சிந்தனைகளில் மக்களை இப்பிரமாணம் பயிற்றுவித்தது. குடும்பத்தில் அவர்கள் கல்வியிலும் வயல்களிலும் பணியிடங்களிலும் மற்றும் அவர்களின் அனுதின வாரத்திற்கு ஒரு முறையல்ல, அனுதின ஆராதனையில் இப்படி ஒவ்வொன்றிலும் இந்த நியாயப்பிரமாணம் தேவனை மக்கள் மனதுக்குள் கொண்டு வந்தது. இந்த நியாயப்பிரமாணங்கள் தான் தேவனை மக்கள் மனதுக்குள் கொண்டு வருவதற்கான முக்கிய காரணமாக இருந்தது. உபாகமம் 4:6-8 வசனம், மற்றும் உபாகமம் 26:9-10 வசனம், தேவனுக்கு முன்பாக மனிதர்கள் பாவிகள் என்றும் அவர்கள் மீட்கப்பட வேண்டியவர்கள் என்றும் நியாயப்பிரமாணம் மிக திறம்பட வெளிப்படுத்தியது. ஆனாலும் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக மக்களை வாக்களிக்கப்பட்ட மீட்பராகிய கிறிஸ்துவின் பக்கமாக திரும்புவதற்கென்றே ஏற்பட்டது. ஏதெனிலும் ஆபிரகாமுக்கும் தேவன் செய்த உடன்படிக்கைகளில் கொடுக்கப்பட்ட மாபெரும் ஒரே ஈவு இதுதான். இது கிறிஸ்துவில் நிறைவேறிற்று. கலாத்தியர் 3:24 வசனம், ஆதியாகமம் 3:15-22 வசனம், கொலோசெயர் 2:16-17 வசனம். அடுத்ததாக மனாந்திரத்தில் என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். ஏறத்தாழ 12 மாதங்கள் தங்கியிருந்த பிறகு இஸ்ரவேல் புத்திரர் சீனாய் மலையை விட்டு புறப்பட்டது ஒரு மிக மகிமையான காட்சியாய் இருந்தது. வாக்களிக்கப்பட்ட பூமிக்கும் அவர்களுக்கும் இடையே 1-2 வார பிரயாணம் தூரம் தான் இருந்தது. ஆனால் சில நாட்களுக்குள் வறண்ட பாழான வனாந்திரத்தில் நடப்பதற்கு மக்கள் மனமற்று போனார்கள். யாத்திராகமம் 19:1 வசனம், எண்ணாகமம் 10:11 வசனம், எண்ணாகமம் 13 வசனத்தில் 12 தேவதாரர்களை பற்றி கொடுத்துள்ளது. வாசிக்கவும் எண்ணாகமம் 13:1 ஒன்றிலிருந்து எண்ணாகமம் 14:10 வரைக்கும். இப்பொழுது சில கேள்விகள். 10 வேதக்காரர்களை சங்கடப்படுத்தியது யாது? யோசுவாவும் காலேபும் மட்டும் எப்படி மற்ற 10 வேவுக்காரர்களை விட வித்தியாசமான அறிக்கையை கொடுக்க முடிந்தது? யோசுவா காலேபை நம்புவதை காட்டிலும் மக்கள் 10 வேவுக்காரர்களை ஏன் நம்பினார்கள் என்று நினைக்கிறீர்கள்? இச்சம்பவத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம்? மக்களின் அவ்விசுவாசத்தினாலே தேவன் அவர்களை 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே அலையவிட்டார். யோசுவா காலேபை தவிர அப்பொழுதிருந்த மக்கள் அனைவரும் இறந்து விட்டார்கள். அவர்களுடைய சந்ததியார்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் கால் வைத்தார்கள். அடுத்ததாக கானானை ஜெயித்தல். மோசே மக்களை வாக்களிக்கப்பட்ட பூமிக்குள் கொண்டு செல்லவில்லை. நீண்ட கால வனாந்தர பயணத்தின் முடிவில் அவன் இறந்த பின் இஸ்ரவேல் புத்திரருக்கு யோசுவா தலைவனானான். கானான் எனும் வாக்களிக்கப்பட்ட பூமிக்கு இப்பொழுது இஸ்ரவேல் என்று கூறுகிறார்கள். யோசுவா தான் முன்னின்று நடத்தி சென்றான். இக்காலகட்டத்தில் நடந்த சம்பவங்களும் மிக பிரசித்தி பெற்றது. எரிகோவை ஜெயித்ததுதான். மக்கள் எரிகோவின் மதிலை சுற்றி 7 நாள் நடந்தார்கள். பின்னர் அவர்கள் முழக்கமிட்ட போது தேவன் பட்டணத்து மதில் சுவர்களை விழ செய்தார். இஸ்ரவேல் புத்திரர் பட்டணத்தை பிடித்து கொண்டார்கள். இது கானானை ஜெயிப்பதில் மிக முக்கியமான பகுதி. இதைத் தொடர்ந்து கானானியரின் கூட்டு சக்திகளை தெற்கிலும் வடக்கிலும் முறியடித்தார்கள். யோசுவா 2 போர் நடவடிக்கைகளை மேற்கொண்டான். பலம் வாய்ந்த ஜாதிகள் மடங்கடிக்கப்பட்டனர். இனி கோத்திரங்கள் தனித்தனியே தங்களுக்கு குறிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு சென்று மீதுள்ள எதிர்ப்பு சக்திகளை முறியடித்து அடிக்க வேண்டியதாய் இருந்தது. அதை முற்றிலும் வெற்றிகரமாக செய்தார்கள். இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி கானானுக்குள் கொண்டு வருவதாக கூறின தமது வாக்கு தத்தத்தை தேவன் இப்படி கனம் பண்ணி நிறைவேற்றினார். வரலாற்றின் இப்பகுதி யோசுவாதான் உத்தமமாக சேவை செய்ததை மக்களுக்கு கூறும் கடைசி வார்த்தைகளிலோடு நிறைவு பெறுகிறது. ஆபிரகாமை அழைத்த நாளிலிருந்து ஒரு தேசமாக அவர்கள் மேல் தேவன் பொழிகிற ஆசீர்வாதங்களை நினைவூட்டினான். தேவன் அவர்கள் தேசத்தை வழிநடத்தி ஆபத்து காலத்தில் அவர்களை காப்பாற்றி விடுவித்திருக்கிறார். இதை விளங்கிக் கொள்வதை ஆதாரமாக கொண்டு மக்கள் தேவனுக்கு ஆவியோடும் உண்மையோடும் சேவை, அதாவது ஊழியம் செய்ய வேண்டும் என யோசுவா அவர்களை வருதி கேட்டுக்கொண்டான். நன்றி.